మావీరమవుతాం. కరంబులు మేజర్ శ్రీవాణి
వణంగుగిరో మహావీరరే, వణంగుగిరో మహావీరరే.
அவள் அழுது கொண்டிருந்தாள், மனதுக்குள் அல்ல. அது ஒருபுறம் இருக்க சத்தமாக விக்கி விக்கி அழுதாள். அவளது அழுகை சத்தம் எங்கும் பரவு. ஆனால் அவளது அழுகைக்கான காரணம் சிலருக்குத்தான் தெரிந்தது. அந்த அழுகையில் ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்தது. அவள் கலங்கும் விழிகளில் என்னவோ எதிர்பார்ப்பு நிறைந்திருந்தது. அவளது வேண்டுதல்களும் எதிர்பார்ப்புகளும் சாதாரணமாக இருக்கவில்லை. தாக்குதலுக்கு புறப்படுகின்ற அணிகளோடு தானும் தாக்குதலுக்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் அந்த அழுகை. இதை விட அவள் எதற்காகவும் கண் கலங்குவது. அவள் தன்னோடு நிற்கின்ற அணிகள் செல்லும் சண்டைகள் அனைத்துக்கும் தானும் சென்று வர வேண்டும். தன்னால் அதி உச்சமாய் தேசத்துக்கு இதை செய்ய முடியுமோ அதை செய்துவிட வேண்டும் என்ற ஆவல் தான் நிறைந்திருந்தது அவளுக்குள். அந்த ஆவலும் சுறுசுறுப்பும் அவள் இயக்கத்தில் இந்த நாளிலிருந்து என்றுமே குறைந்ததில்லை. அணிகள் வேவிற்காகவோ அல்லது தாக்குதலுக்காகவோ புறப்படுகின்றது என்றால் அவள் ஆவல் மேலிட தானும் அந்த களங்களுக்கு செல்ல வேண்டும் என துடித்துக் கொண்டிருப்பாள். அவளின் இடைவெளி இல்லாத வேண்டுதலால் பொறுப்பாளர் அவளுக்கு அந்த தாக்குதலில் சந்தர்ப்பம் கொடுத்தாள். அவளது முகம் அடுத்த கணமே எண்ணற்ற மகிழ்ச்சியால் மலரும், புன்னகை தவளும். அந்த முகத்தோடு மற்றவர்களுக்கும் சிரிப்பூட்டி கொண்டு தானும் சிரித்து கலகலப்பாக இருப்பாள். இப்படி சண்டை ஒன்றுக்கு செல்வதற்காய் சண்டை செய்பவள் தான் ஸ்ரீவாணி. அவள் அதிக உயரமில்லாத தோற்றம், சிரித்து எல்லோரோடும் பழகுகின்ற சுபாவம், மற்றவர்களை புரிந்து கொண்டு அன்பாய் சண்டை செய்வது, அவர்களை கோபப்படுத்தி பின்பு அன்பு வார்த்தைகளால் நிகழச் செய்து தாயாய் அரவணைக்கும் இயல்பு, அடிக்கடி மகள்வாய் குறும்பு சொல்லி எல்லோரையும் மகள்வாய் வைத்திருக்க வேண்டும் என்ற துடிப்பு எல்லாம் அவளுக்கு உரிய பண்புகள். சிரித்து கலகலப்பாய் அவள் தெரிகின்ற போது மனதில் சிறுதுளி கவலையும் இல்லாதவளைப் போல் மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் அவளுக்கு மட்டுமே அடையாளம் தெரியும் சோகங்கள் எத்தனையோ அவளுக்குள். அவள் ஊரை விட்டு இயக்கத்துக்கு புறப்பட்டு 10 ஆண்டுகள். இந்த இடைவெளி மீண்டும் ஒரு தடவை அவள் நேசித்த உரியோ விட்டார்களையோ பார்க்க முடியவில்லை. இந்த ஏக்கம்தான் மழை விட்ட பின்னும் சூழ்ந்திருக்கும் கருமகமாய் நினைவில் எங்கும் படர்ந்திருந்தது. என்ன செய்வது, இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் அவளின் ஊரும் உறவுகளும். விடுமுறையில் சென்றாலும் அவள் எப்படி அவளின் கழுதாவளை கிராமத்தை சென்று பார்ப்பாள்? அங்கிருக்கும் உறவுகளோடு எப்படி அவள் கதைப்பாள்? அதுதானே பகலில் போராளிகள் நடமுடியாத இராணுவ ஆக்கிரமிப்பு பிரதேசம். அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும் என்ற மன குமுறலோடு அவள் சிறுபிள்ளையாய் தூக்கி விளையாடி பாசம் கொட்டி வளர்த்த ஆசை தம்பியை பார்த்துவிட வேண்டும் என்ற நினைவுகளும் நெஞ்சில் பலமாக அடித்துக் கொண்டிருக்கும். மனம் விம்மி வேதனையில் தவிக்கின்ற போது அவளுக்குள் எழுகின்ற எண்ணங்களை கடிதமாக்கி அப்பா அம்மாவுக்கு அனுப்புவதற்கு கூட முடியாது. அவள் அனுப்புகின்ற கடிதங்கள் இராணுவத்திடமோ அல்லது தேச துரோகிகளிடமோ அகப்பட்டுவிட்டால் வீடு எது நோக்கும் அவல நிலை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் தான் மனச்சுமையை தனக்குள்ளேயே சுமந்தபடி மற்றவர்களுக்காக சிரித்தபடி வாழ்ந்து கொண்டிருந்தாள். இராணுவங்கள் செய்யும் அநீதிகளுக்கு பயந்து இப்படி எல்லாம் நடந்துவிட்டதே என்று நொந்து போகாமல் வேதனையை தந்தவர்களையே வேக வைத்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாள் அவள். வண்டு அவளை இப்படித்தான் செல்லமாக எல்லோரும் அழைத்தார்கள். அது அவளுக்கு பொருத்தமாக வைக்கப்பட்ட காரண பெயர். ஏனென்றால் அவள் சின்ன உருவம், திருதிருவென விழித்தபடியும் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டும் துடியாட்டமாய் தெரிகின்ற அந்த குறும்புக்காரையின் செல்ல பெயராக அது நிலைத்துவிட்டது. இப்போதெல்லாம் அவளை எல்லோரும் வண்டக்காண்டுதான் செல்லமாக அழைப்பார்கள். எல்லா போராளிகளையும் தன் சொந்தங்களில் நினைத்துக் கொள்ளும் அவள் சண்டையில் அல்லது மற்ற எந்த சூழ்நிலை என்றாலும் ஒவ்வொரு போராளிகளையும் அவதானமாகவும் அன்பாகவும் பார்த்துக் கொள்வாள். அவளின் வாழ்க்கையே அதிகம் வேவு நடவடிக்கையில் தான் கழிந்தது. வேவு எடுக்கின்ற நாட்களிலும் அவளின் துடியாட்டத்துக்கும் கலகலப்புக்கும் குறைவில்லை. இரவு வேவுக்காக செல்வதற்கு முன் ஓய்வாக கிடைக்கின்ற சிறு நேரத்துக்குள்ளும் எதிரியின் பிரதேசத்துக்குள்ளும் அருகில் இருக்கின்ற குளம் ஒன்றுக்கு சென்று தாமரை கிழங்கு தோண்டி கொண்டு வந்து அதை சுட்டு எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட்டு மகிழ்வதில் அவளுக்கு ஒரு திருப்தி. தாமரை கிழங்கிற்காக சென்றால் ராணுவத்தின் பதுங்கி தாக்குதல் அணியோ அல்லது வேவு அணியோ அவர்களை கண்டு தாக்கும் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அந்த கிழங்குகளை எடுத்து வந்து சாப்பிடுவது அவளுக்கு ஒரு சவாலை போல விளையாட்டாக நினைத்து தோழிகளையும் அழைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே செய்தாள். இருளே இல்லாத நிலவு நாட்களில் கூட வேவுக்கு அவள் சென்று வந்திருக்கிறாள். வேவு பார்ப்பது, பாதை எடுப்பது, இப்படி எதுவென்றாலும் அவளும் அந்த பணிகளில் ஒருத்தியாக முன்னிற்பாள். சரியான துணிச்சல்காரை. எல்லாவற்றையும் விட அவளுக்குள்ளேயே குமருகின்ற தேசப்பற்று, அதை விரைவாக வென்றுவிட வேண்டும் என்கின்ற ஆர்வம், நினைத்ததை உறுதியாக செயற்படுத்தி விட வேண்டும் என்ற தீவிர எண்ணமெல்லாம் தான் அவளை அவளின் பக்கத்தில் வேகமாக்கிக் கொண்டிருந்தது. மட்டக்களப்பு தாக்குதல் அணிகள் ஜாழ்ப்பாணம் நோக்கி நகர்த்தப்பட்ட போது இவள் வேவு அணியோடு இணைந்தே வந்திருந்தாள். மட்டக்களப்பின் காட்டு பாதைகள் வழி எம்மெழுவது துப்பாக்கியை தூளில் சுமந்தபடி அலைந்து விரிந்த அவளது பாதங்கள் பல களத்தில் கலந்து கொண்ட அவளின் கால்கள் ஜாழ்களமுனைகளிலும் நடத்தின. ஜாழ்ப்பாணத்தை வந்து சேர்ந்த ஆரம்ப நாட்களிலேதான் அவள் கரும்புலியாக வேண்டுமென்ற விருப்பத்தை தலைவருக்கு தெரியப்படுத்தினாள். ஒரு நாள் இவள் நிற்கின்ற முகாமில் அணிகள் ஒன்றான போது சிறு பிரிவாய் இன்னும் ஒரு அணியும் ஒன்றாக இருந்தது. அவள் அருகில் இருப்பவர்களிடம் ரகசியமாக கேட்டு அவர்கள் எந்த அணியினர் என தெரிந்து கொண்டாள். அவர்கள்தான் கரும்புலி அணிக்கு தெளிவாக இருப்பவர்கள் என்று அறிந்ததும் உடனே அந்த அணியோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாள். அவள் நெஞ்சுக்குள் நெடுநாளாய் பூட்டி வைத்திருக்கும் இலட்சியம் அதுதானே. ஆனால் அவள் வேந்தர்களை அப்போது யாரும் ஆதரிக்கவில்லை. மிகச்சிறிய தோற்றம், சண்டைகளில் முயற்சி பெறாதில்லை, இப்படி எவ்வளவோ காரணங்களை கூறினாலும் அவள் கேட்பதாக இல்லை. கரும்புலியாய் போய் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற உறுதியில் சிறிதும் குறையாத அவள் இருந்தாள். அன்றிலிருந்து தலைவரின் அனுமதியை பெற்று ஆரம்பமானவளின் கரும்புலியான பணிகள் பல களங்களிலும் தொடர்ந்தன. அனைத்து ஆயுதங்களையும் சிறப்பான முறையில் கையாளக்கூடியவளும் சிறந்த நீச்சல்காரியாகவும் திகழ்ந்த ஸ்ரீவாணி அதிகமான களங்களுக்கு லோவுடனேயே சென்று வந்தாள். நான் எல்லா பொசிசனிலையும் இருந்து லோவால அடிச்சிட்டேன், இப்படி கூறினாலும் அவளும் அந்த ஆயுதமும் நிறைய தேசத்திற்கு செய்து காட்ட வேண்டும் என்ற இலட்சிய வேட்கை அவள் வார்த்தைகளில் யாருக்கும் தெரியாமல் வெளிதாய் இளையோடும். கரும்புலியாய் இணைந்து இலக்கு தேடி அலைந்த நாட்களில் ஆணையரவு தளத்துள் இலக்குக்காக வேவு நடவடிக்கையில் ஈடுபட்டாள். மிக நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் வெற்றிலைக்கணி ராணுவ முன்னரங்க நிலைகளை ஊடுருவி மணல் பிரதேசத்திலும் கால் திடம் படாது நடந்து சென்று சின்ன சின்ன நாவல் மரங்களையும் கண்ணா பெட்டைகளையும் மறைப்பாக்கி மணல் திட்டுக்களில் மறைவாக தங்கியிருந்து கொண்டு அவள் கொண்டு சென்ற சிறிதளவு தண்ணீரையே கொஞ்சம் கொஞ்சமாய் குடித்து நாக்கு நினைத்து உலர் உணவு பைகளோடே ஐந்தாறு நாட்களின் பசிப்பொழுதுகளை போக்கி அந்த சிங்களப்படை முகாமுக்குள்ளே இருந்து வேவு தகவல்களை திரட்டி மெழுகின்ற சிரமமான பணி அது. ஸ்ரீவாணிக்கு அந்த பணியை நன்கு பிடித்திருந்தது. மண்ணிற்காக சுமந்து கொள்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் இன்பமானவைகள் தானே. சுமைகளை சுகமாக நினைத்தபின் சுமப்பது அவளுக்கு சிரமமானதாக இருக்கவில்லை. அந்த ஆணையரவின் வேவுக்காக அலைந்த நாட்களில் ஒரு நாள் முன்னரங்குகளால் ஊடுருவி உணர்ந்த போது எதிரி வெளிப்படைந்து விட்டான். அவர்கள் முன்னணி நிலைகளிலிருந்து சில காலடி தூரம் நடந்திருப்பார்கள். காவல் ரன்களில் இருந்து சரிவான சூடுகள் அவர்களை நோக்கி வந்தன. நிதானித்து எதிர்ச்சூடுகளை வழங்கி நிலைமைக்கு ஏற்றவாறு நிலையெடுத்துக் கொள்ள நேர அவகாசம் இருக்கவில்லை. எதிர்பாராத இந்த தாக்குதலால் அணி நிலைகுலைந்து போனது. தாக்குதலின் எதிர்ச்சூடுகளை வழங்கிய வடிவலும் இன்னும் இரண்டு போராளிகளும் சற்று தூரம் தள்ளி நிலையெடுத்திருந்தார்கள். அவர்களில் ஒரு தோழிக்கு காலில் ரவைப்பட்டது. அவளால் காலை எடுத்து வைக்கவோ அசைக்கவோ முடியாதிருந்தது. பல தடவை முயற்சி செய்து பார்த்தால் அதுவும் பலனளிக்கவில்லை. இந்த களச்சூழல் அணியின் மற்றவர்களை தேடுவதற்கு எதிரியின் நிலைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்று கண்டறிவதற்கும் ஸ்ரீவாணி தனித்து உத்தியாகவே செயல்பட வேண்டியிருந்தார். எந்தவித தயக்கமும் இல்லாத கடும் சிக்கல் நிறைந்த இராணுவ பிரதேசத்தினுள் தன் தேடுதலை நடாத்தி இன்னொரு போராளியையும் கண்டுகொண்டாள். அதன் பின்னும் அங்கே நிற்பவர்கள் ஒவ்வொருவனதும் செயற்பாடு மிக முக்கியமானதாயிருந்தது. இராணுவ பிரதேசத்தை கடந்து விழுப்புண்பட்ட போராளியை கவனமாக கொண்டு சேர்க்க வேண்டும். ரவைப்பட்ட காலில் பெரிதான சிதைவை ஏற்படுத்தியிருந்தது. இலும்பை உடைத்து தசைகள் வெளியேதே இரத்தம் கசிந்து கொண்டிருக்கும். அந்த புண்ணோடு எழுந்து நடக்க முடியாது. தவழ்ந்து செல்வதென்றாலும் தவழ்கின்ற போது காயப்பட்ட இந்த காலை வெப்பில் கொடிகள் பீத்தெழுக்கும். தடிக்குச்சிகளும் மண்ணும் காயத்தோடு உரசி வேதனையை இன்னும் அதிகமாக்கும். ஒவ்வொரு தடவையும் காயம்பட்ட அந்த போராளி தவழ்கின்ற போதும் அவளோடு வர மறக்கின்ற காலை கையால் இழுத்தபடி நகரும் அந்த போராளியின் நிலை வேதனையாயிருந்தது. ஸ்ரீவாணி அந்த போராளிக்காக தானும் அந்த போராளியைப் போலவே தவழ்ந்து வந்தாள். தோழியின் கால் சிக்கப்படுகின்ற நேரங்களில் அவற்றில் நோய் ஏற்படாத பக்குவமாய் தூக்கிவிட்டபடி அவள் தொடர்ந்தாள். காயப்பட்ட போராளியின் ஆயுதமும் வேறு பொருட்களும் சேர்த்து சீவானிக்கு பாரம் அதிகமானாலும் அவள் மற்றவர்களுக்காக உதவுகின்ற செய்கையிலிருந்து தளரவில்லை. அந்த மலர் பிரதேசத்தில் அவ்வளவு பொருட்களோடும் காயப்பட்ட தோழிக்காக தவழ்ந்து வருவது சுலபமானதாக இருக்கவில்லை. பெருங்கடலில் இறங்கி நடக்கத் தொடங்கிய போது இவளின் குறைந்த உயரம் இடையிடையே தண்ணீரில் மூழ்கி எழத்தான் செய்தது. இரவிரவாக தண்ணீருக்குள்ளால் நகர்ந்து கரையை வந்தடைந்த போது காயப்பட்ட போராளி நினைவிழந்திருந்தாள். எல்லோரதும் விரைத்த உடல்கள் குளிர் காற்றில் நடுங்கிக் கொண்டிருந்தன. இன்னும் அவர்கள் போய்ச் சேர வேண்டிய தூரமும் அதிகமாயிருந்தது. காயப்பட்ட போராளிக்கு முதலுதவி செய்ய வேண்டும். நிலைமையை உடன்கட்டளை மையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். தொலைத்தொடர்பில் அறிவிப்பதற்கு தொலைத்தொடர்பு சாதனம் தண்ணீர் பட்டதால் செயலற்று போனது. ஆனால் இன்னும் சில மணித்துளிகளில் விரைவாக செயற்படாவிட்டால் அந்த தோழியின் நிலை ஆபத்தாகிவிடும் என்பதை அந்த சூழல் தெளிவுபடுத்தியது. இந்த தகவல்களை சொல்லியுடனே முதலுதவிக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. இத்தனை உடச்சோர்களோடும் ஸ்ரீவாணிதான் அந்த நீண்ட தூரத்தை விரைவாய் ஓடி சென்றடைந்து நிலைமையை சொல்லி மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வந்து உரிய நேரத்தில் உதவினாள். இப்படி எந்த நேரத்திலும் சோராதவள், எவ்வளவு இறுக்கத்திலும் சளைக்காதவள், தேச விடுதலை என்ற ஒன்றையே மூலதனமாக்கி இயங்கிக் கொண்டிருந்தவள். மற்றவர்களின் துன்பங்களுக்காக வருந்துவதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் காரணங்களை தீர்ப்பதற்கு உழைத்துக் கொண்டிருப்பவள். அதனால்தான் தனக்கு எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் மற்றவர்களின் வேதனைகளை துன்பங்களை போக்குவதற்கு போரை விரைவாய் முடித்துவிட வேண்டும் என அவள் துடித்தாள். ஆனிரவு களத்துக்கு அவளோடு களமாடச் சென்றவர்கள் திரும்பவில்லை என்ற ஏக்கம் நெடுநாளாய் நெஞ்சுக்குள் உறங்காமல் இருந்தது. அவர்களை பிரிந்து அவள் சாதனை புரிந்துவிட்டு வந்திருந்த நாட்களில் அவளின் முகத்தில் மலர்ச்சி இருக்கவில்லை. சோகம் சூழ்ந்து வாடி போயிருக்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து போப்பரைத்து வந்து மாலை தொடுத்து அவர்களுக்கு சூடியபின் தான் வளமையான பயிற்சி பணிகளில் அவள் ஈடுபடுவாள். பலவர்ண பூக்களிலும் மாலை மிக அழகாக கட்டுவாள். தன் கூடவே இருக்கின்ற போராளிகளுக்கு மாலை கட்ட பழக்குவாள். அந்த தோழிகளின் நினைவில் அவள் மூழ்கியிருப்பாள். நெஞ்சுக்குள் விடுதலையின் கனவின் கனவு இன்னும் அதிகமாகியிருக்கும். அவள் நினைத்து வந்த இலட்சியத்திற்காக உழைக்க வேண்டும். கூடவே அவளோடு களமாடி போனவர்களின் விடுதலை கனவையும் சுமக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு சண்டைகளிலும் தவறாது பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொள்வாள். ஸ்ரீவாணி கரும்புலிகள் அணியில் இணைந்து கொள்வதற்கு முன்னும் கரும்புலிகள் அணியில் இணைந்து செயல்பட தொடங்கிய நாட்களிலும் அவள் பல சண்டைகளிலும் வேறு நடவடிக்கைகளிலும் பங்கு பற்றினாள். அவள் கரும்புலியாய் கலந்து கொண்ட இறுதி தாக்குதல் பழைய ஆற்றலை தளங்கள் மீதான கரும்புலி தாக்குதல். 11 ஆட்லறிகளை தகர்த்து புதியதொரு பரிணாமத்தை ஓயாதலிகள் 3 கால பகுதியில் ஏற்படுத்திய கரும்புலிகள் அணியில் ஸ்ரீவாணி ஒருத்தி. அவள் அந்த தாக்குதலுக்கு லோவோடு தான் சென்றிருந்தாள். அணிகள் வேகமாக அந்த தள பிரதேசத்துக்குள் நுழைவதற்கு இவளின் இலக்கு தவறாத சூடு மிக முக்கியமானது. கரும்புலி மேஜர் சுதாரினி இந்த களத்தில் வீரச்சாவடி அவளது பணியை இவளை ஏற்றுக்கொண்டாள். முதல் பெண் தரை கரும்புலி வீரச்சாவடைந்த தாண்டி குள சண்டை தொடக்கம் கரும்புலிகள் அணி கலந்து கொண்ட அதிகமான தாக்குதல்களில் இவளும் பங்கெடுத்திருந்தாள். ஆனால் இந்த களத்தில் தான் களம் ஏற்படுத்திய வீர வடுவாக விடியதிர்வள் பாரிய உடற்தாக்கத்தை விளைவித்தது. காதுகளுக்குள்ளிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. உடல் தனது இயல்பான சமநிலையை இழந்திருந்தது. இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது ஸ்ரீவாணி தொடர்ந்தும் தன் பணிகளில் விரைவானபடியே இருந்தாள். தனது 25 வட வாழ்க்கையில் 10 வட வாழ்க்கையை போராட்டத்தில் கழித்தவள் அவள். அவளுக்கு இந்த களச்சூழல் புதிதாக இருக்கவில்லை. களத்தில் ஒவ்வொரு அங்குலத்தையும் நுட்பமாக அறிந்து வைத்திருந்தாள். ஒவ்வொரு களங்களிலும் அவள் சென்று வருகின்ற போது வீரத்தின் புதிய அத்தியாயம் ஒன்றை திறந்துவிட்டு வந்தாள். அவளது வாழ்க்கையில் 5 வருடங்களை கரும்புலியாய் கடந்தவள் நீண்ட நாட்களாக அவளின் கரும்புலிக்கான இலக்கிற்கான காத்திருப்பு, அதற்காக அவள் பெற்றுக்கொண்டிருந்த கடுமையான பயிற்சிகள் எல்லாம் அவளுக்குள் இந்த வைரமான உறுதியை வெளிக்காட்டின. நிறைய செய்ய வேணும், தேசம் எதிர்பார்ப்பது போல சாதிக்க வேணும், அதற்கு பிறகுதான் கதைக்க வேணும். இதுதான் அவள் தனது அடக்கமான வீரத்துக்கு கூறுகின்ற முன்னுரைகள். அவள் தன்னை பற்றி தான் சென்ற தாக்குதல்கள் பற்றி யாரோடும் பேசியதில்லை. தன் கூட இருந்தவர்களை பற்றியே போதும் பேசிக்கொள்வாள். ஓயாமல் வீசிக்கொண்டிருந்த இந்த புயல் ஓய்ந்துவிடப் போகின்றது என்பதை யாரும் எதிர்பார்த்திராத அந்த நாள். வழமை போல முகமலர்ச்சியோடு கருப்பு வரிச்சீருடையோடு எல்லா தோழிகளோடும் சிரித்து கலகலத்தபடி இருந்தாள். 2000 ஆடி மாதம் 5 நாள் அன்று கரும்புலிகள் நாளல்லவா, கூட இருந்தவர்களை நினைத்து வணக்கம் செய்வதற்காய் அந்த மைதானத்தில் கூடியிருந்தார்கள். நிகழ்வோடு ஒன்றாய் எல்லோரையும் போலவே அவள் மெய்சிலித்து போயிருந்தாள். அந்த கணத்தில் தான் எதிர்பாராத விபத்து அங்கே நிகழ்ந்து விடுகிறது. சாதாரண காயம் என்றுதான் முதலில் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவளுக்கு தெரியும் நெஞ்சில் ஆழ பதிந்துவிட்ட காயம் என்று. தன் சாவின் விளிம்பை தெரிந்து கொண்டும் சாதிக்க துடிக்கின்ற கரும்புலியல்லவா அவள். சாவு நெருங்கிவிட்டது. அவள் நினைத்தது போலவே களத்தில் சாதிக்கவில்லையே, களத்திலேயே தன் சாவு வரவில்லை என்ற வேக்க முகத்தில் வாட்டமாய்த்திருந்தது. விழிகள் எதையோ ஆர்வமாய் தேடின. அவள் அருகில் நின்ற தோழியிடம் சத்தமற்ற குரலில், அண்ணிட்டு செல்லுங்கோ, நான் பொய்சன் எடுத்து கிடந்துதான் காயப்பட்டனான் அண்டு. அந்த இறுதி கணத்திலும் தலைவருக்கு இறுதியாக இந்த செய்தியைத்தான் அவள் சொல்லிவிட்டாள். காயப்பட்டதிலிருந்து அவள் மூச்சு வாழ்ந்த சில மணி நேரத்தும் அவள் திரும்ப திரும்ப உச்சரித்த வார்த்தைகள் இரண்டு. ஒன்று அவள் இதயம் முழுவதும் சுமக்கின்ற தலைவனை, மற்றது அவள் பார்க்க துடித்த ஆசை தம்பியை. தேசத்தின் வடிவாய் தலைவரை நினைத்தாள், தலைவனின் முகத்தில் தேசத்தை பார்த்தாள் அந்த கரும்புலி. கரும்புலி மேஜர் ஸ்ரீவாணியின் மாவீர மகுடம் கேட்டோம்.
Thank you. வருகிறேன் குண்டால் வென்று கல்லறை வருகிறேன் ஓ நாள் இல்லை அருகினி தூங்குவேன் வீடு.